சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே, இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம்.
பொழிப்புரை. செவி என்னும் இந்திரியம், அதாவது உறுப்பாகிய காதில் நிற்கும் சப்த தன்மாத்திரையை பற்றி நின்று ஓசையாகிய புலனை அறியும். தோல் என்னும் இந்திரியம் உறுப்பாகிய தோலில் நிற்கும் பரிசமா தன்மாத்திரையை பற்றி நின்று ஊறு என்ற புலனை அறியும். கண் என்னும் இந்திரியம், அதாவது உறுப்பாகிய கண்ணில் நிற்கும் உருவ தன்மாத்திரையை பற்றி நின்று உருவம் என்ற விடயத்தை அறியும். விளக்கம். ஆசிரியர் வான் இடமாய் எனவும் கால் இடமாக எனவும் அங்கி விரவி எனவும் பூதங்களை இந்திரியங்களுக்கு இடம் என்று கூறியுள்ளார். நாம் முன்பு கூறியவாறு தன்மாத்திரைகளே இந்திரியங்களுக்கு இடமாக இருக்கவும் பூதங்களை இடம் என்று ஆசிரியர் கூறியது ஏன்? இதற்கு பின்வருமாறு விடை கூறலாம்.
இதுதான் இப்ப நமக்கு ஆசிரியருக்கு இருக்கிற பிரச்சனை. பூதங்களையே இடமாக கொண்டது என்று சொன்னால் இந்த விளக்கம் எல்லாம் தேவையில்லை. இவர் பூதம் என்பது, அதாவது பூத காரணத்தை சொல்கிறார் என்று சொல்லபடியால் விளக்கம் சொல்கிறார். நாம் அதையும் படிக்கிறதிலே ஒன்றும் தப்பில்லை, படிப்போம்.
தன்மாத்திரைகளும் பூதங்களும் முறையே முளையும் மரமும் போல சூக்குமமாய் தூலமுமாய் நிற்பவை. பூதங்களின் சூக்கும நிலையே தன்மாத்திரைகள். தன்மாத்திரைகளோடு பூதங்களுக்கு உள்ள இவ்வொற்றுமையை கருதி ஆசிரியர் தன்மாத்திரைகளுக்கு பதில் பூதங்களை இடம் என்று கூறினார் எனலாம்.
புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுத. அதாவது லேசா தொடக்கூடியதா பாட்டிலே இருக்குது. ஆசிரியர் தான் கொண்ட கொள்கைக்காக அதை ரொம்ப கொஞ்சம் வலிந்து பிடிக்கிறார் போலதான் தோன்றுகிறது.
மேலும் தெரிந்த பருப்பொருளாகிய பூதங்களை கூறி தன்மாத்திரைகளை பெற வைத்தார் என்பதும் ஆசிரியரது இயல்புக்கு பொருந்துவதே ஆகும். ஆகவே செய்யுளில் வான் என்பது சப்த தன்மாத்திரையே குறிக்கும், சப்த தன்மாத்திரையை குறிக்கும். கால் என்பது பரிச தன்மாத்திரையை குறிக்கும். அங்கி என்பது உருவ தன்மாத்திரையை குறிக்கும். செவி தோல்
இவரேதான் புலன் என்று சொல்லப்பட்டபடியால் அதை புலனாகத்தான் கொள்ள வேண்டும் என்று முதல் பாட்டிலே வாதிட்டார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பாட்டிலே புலன் என்று வந்தது, அது இதற்கு முதல் பாட்டிலே
கள்ளமிகம் ஐம்புலன்
ஐம்புலன்கள் என்று வந்தபடியால் இங்கே சொல்லப்பட்டவை தன்மாத்திரைகள் அல்ல, புலன்கள் தான் என்று வாதிட்டார். இப்போது பூதங்கள் என்று சொல்லப்படு பாட்டிலே பூதங்கள் என்றே சொல்லப்படுகிறது, அவை பூதங்கள் அல்ல தன்மாத்திரைகள் என்று வாதிடுகிறார். இந்த முரணை விளங்கிக் கொள்ளுங்கள். இது எல்லா இடத்திலும் பெறும், நமக்குள்ளும் பெறும். அதுல ஒன்றும் அதுக்காக இந்த நூலாசிரியர் ஒன்றும் தாழ்ந்தவர் அல்ல. அது இல்ல, ஏதோ கடவுளி புது சொல்றதாக நாங்களே நினைச்சுக்கொண்டு போவோம்.
ஆகவே செய்யுளில் வான் என்பது சப்த தன்மாத்திரையை குறிக்கும், கால் என்பது பரிச தன்மாத்திரையை குறிக்கும், அங்கி என்பது உருவ தன்மாத்திரையை குறிக்கும். செவி தோல் கண் ஆகிய இந்திரியங்கள் புறத்தே காணப்படும் காது தோல் கண் ஆகிய உறுப்புகளில் நிற்கும் சப்தம் பரிசம் உருவம் ஆகிய தன்மாத்திரைகளை இடமாக கொண்டு நின்று தம் காரியத்தை செய்யும் என்பது கூறப்பட்டது.
அதாவது நான் அதுதான் எப்பொழுதும் சொல்வது, இந்த நூல்களை இந்த நூல் அல்ல, சாதாரண ஒரு பேப்பர் படிக்கிற பொழுது கூட கடவுளுடைய கருணை இருந்தால்தான் சரியான பொருள் வந்து நம் புத்திக்கு தேரும். இல்லாவிட்டால் ஐயம் வரும், திரிவு வரும். தெளிவு வருவதற்கு இறை அருள் வேணும். இப்போ இந்த இடம் ரொம்ப இவ்வளவு தூரம் அவர் சிரமப்பட்டிருக்க வேண்டியதில்லை என்று படுகிறது. ஆனால் அது ஏதோ அவருக்கான ஒரு இறைவனுடைய ஏதோ அறக்கருணையோ மறக்கருணையோ அப்படி வந்திருக்கிறார். நாங்கள் இப்படியும் இருக்கலாம் என்று எங்கள் அறிவுக்கு, எங்கள் அறிவும் எந்த அளவுல இருக்கிறது என்று ஒன்றும் சொல்ல தெரியாது. என்றபடியால் இப்படி இருக்கலாம் என்று வெளிப்படை. என்றால் முன்பின் பாடல்களிலே அவர் ஒன்றை ஒன்றொன்றாக எடுக்கக்கூடாது என்கிறார், பிறகு ஒன்றை ஒன்றொன்றாக எடுக்க வேண்டும் என்கிறார் என்ற இந்த முரணைகளை மட்டும் விளக்கிக் கொண்டு போவோம். சுலபமாக இந்த பாட்டினுடைய பொருள் சொன்னால் இவ்வளவுதான். அதாவது ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகிற ஐந்தும் இந்த பூதங்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு காட்சியை காண்கின்றன. இவ்வளவுதான் இது. இப்ப நாம உள்ள வாங்க வேண்டிய விஷயங்கள் கண், காது ஆகாயத்தை பற்றி கேட்டலாகிய புலனை அனுபவிக்கிறது. உடம்பு காற்றை பற்றி உணர்தலாகிய புலனை பெறுகிறது. கண் தீயை பற்றி அறிதலாகிய புலனை பெறுகிறது, காணுதலாகிய புலனை பெறுகிறது. என்ன வாய், வாயாகிய ஞானேந்திரியம் நீரை பற்றி சுவையை உணர்கிறது. நிலம் மூக்கு நிலத்தை பற்றி பாசனையை உணர்கிறது. தெரிந்தால் இந்த பாடலிலே நாம் ஒரு அளவு அடிப்படை விளங்கிவிட்டோம் என்று ஆகிவிடும்.
பாடல் அவ்வளவுதான் பாடல். அந்த பாடல் பாடல் 13 ஞானேந்திரியங்கள் அறியும் முறை தொடர்ச்சி. அதாவது குலகம்
தயவு செய்து நீங்கள் யாரும் சித்தாந்திகளோடு படிக்கிற பொழுதோ பேசுகிற பொழுதோ இது பிழை அது சரி என்று தயவு செய்து வாதிட போகாதீர்கள். அது மற்றவருடைய மனதை நோகச் செய்யும். ஒரு பெரியவரை நாங்கள் சரியான இடமா என்பது இன்னும் பல காலத்துக்கு பிறகுதான் உறுதியாகும் என்றபடியால் இது தர்க்கத்துக்குரிய விடயம் அல்ல. நாம் விளங்குகிற விடயம் என்பதை மட்டும் விளங்கிக் கொண்டு மேலே போக வேண்டும்.
பாடல் 13 ஞானேந்திரியங்கள் அறியும் முறை தொடர்ச்சி.
ஏனென்றால் திருப்பி குழப்புகிறேன். ஏனென்றால் இந்த நான் முதலே சொன்னதுதான், அதாவது இந்த பிழை கண்டுபிடிக்கிறது என்பதே எங்களுடைய ஆணவத்துக்கு போடுகிற தீனி. நாங்கள் இந்நேரில் பிழை கண்டுபிடித்தோம், நான் தான் சொன்னது சரி என்றதெல்லாம் அது ஒரு ஆணவத்தினுடைய ஒரு கூறு தான். நமக்கு அது இந்த பாடம் படிக்கிற இந்த பாடம் படிக்க இருக்கலாம், இந்த பாடம் படிக்கிற பொழுது அது வேண்டாம். அவர் சொன்னதையும் நாம உள்ளே பகிர்ந்து கொள்வோம், இதையும் பகிர்ந்து கொள்வோம். இப்போதைக்கு எங்களுக்கு நாங்கள் நினைக்கிறது சரி போல தெரிகிறது என்று வைத்துக் கொண்டு மேலே.
நன்றாக நீர் இடமா நாரதம் தான் அறியும், பொன்றா மனம் மூக்கு பூ இடமா நின்று அறியும்.
அடுத்த ரெண்டு புலன்கள் சொல்லுகிறார். முதல் பாட்டிலே மூன்று புலன் மூன்று பூதம் தொடர்பு சொன்னார். இப்ப அடுத்த ரெண்டு புலன்களும் பூதமும் சொல்ல போகிறார்.
நன்றாக நீர் இடமா நாரதம் தான் அறியும், பொன்றா மனம் மூக்கு பூ இடமா நின்று அறியும் என்று ஓதும் அன்றே இறை ஆகமம். இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு.
இந்த ரெண்டு சொல் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. ரதம் என்று போட்டிருக்கிறார். ரதம் என்பது ரசம் என்பதை அப்படியே தமிழ்படுத்தி இருக்கிறார். நா ரதமாய் என்று இருக்கிறது, நா ரசமாய். நாரசம் என்பது நாவாகிய உறுப்பு, ரசம் என்கிற சுவையை எடுக்க என்று சொல்லும். கம்பன் போன்றவர்கள் இந்த விஷயத்திலே இந்த மொழிபெயர்ப்பு பண்ணுகிறவர்கள் இப்பொழுதெல்லாம் இந்த தமிழ் சமஸ்கிருத தண்டை பிடிக்கிறவர்கள் எல்லாம் என்னென்னமோ பண்ணுகிறார்கள். கம்பன் எல்லாம் ரொம்ப சுலபமாக வடமொழியை அப்படியே தமிழ் மொழி ஆக்குகிறான். லக்ஷ்மணன் என்றால் லட்சுமணன், விபீஷணன் என்றால் விபீடனன். பெயர்களை எல்லாம் மாத்துகிற பொழுது அப்படியே தமிழுக்கு அந்த எழுத்தை மாத்தி மாத்தி விடுவான். இங்கேயும் அதுதான் பண்ணியிருக்கிறார்கள். ரசம் என்பதை ரதம் என்று மாத்தியிருக்கார். ச தாவாக மாறியிருக்கிறது. அதுபோல பூ இடமாய் என்று கிடக்கிறது. பூ என்றால் பூமி, அவ்வளவுதான். என்றா பூமாதேவி என்றெல்லாம் சொல்லுகிறோமல்ல, பூ என்ற சொல் பூமியை குறிக்கும். இதுதான் இந்த அகராதியை இடையிடை தட்டி பார்க்க வேண்டும் என்பது. எங்களுக்கு பூ என்றால் பூ, மலர்கிற பூவை மட்டும்தான் பூ என்று சொல்வோம். பூ என்று பார்த்தா அதுக்கு எத்தனையோ அர்த்தம் போட்டு வைத்திருக்கிறார். அதிலே ஒன்று பூமி. ஆகவே மூக்கு பூமியை இடமாக கொண்டு வாசனையை அறியும் என்பதுதான் பூ இடம். மற்றது ரதம் என்ற ரெண்டு சொற்கள். இனி படியுங்கள்.
பதவுரை. நாக்கு என்னும் இந்திரியம் நீர் இடமா உறுப்பாகிய நாவில் நிற்கும் ரத தன்மாத்திரையை இடமாக பற்றி நின்று ரதம் சுவையாகிய புலனை நன்றாக நல்ல முறையில் அறியும் அறிந்து வரும். மூக்கு மூக்கு என்னும் இந்திரியம் பூ இடமாக நின்று உறுப்பாகிய மூக்கில் நிற்கும் கந்த தன்மாத்திரையை இடமாக பற்றி நின்று பொன்றா மனம் கெடாத மனம் ஆகிய புலனை அறியும் அறிந்து வரும் என்று இவ்வாறு இறை ஆகமம் சிவாகமங்கள் ஓதும் கூறும். இதனை இவ்விந்திரியங்களை வென்றார் உலக விடயங்களில் செல்லாதபடி அடக்கிய ஞானிகளே இன்ப வீடு பேரின்ப வீட்டினை சென்றார் அடைந்தவர் ஆவார்.
அதாவது இந்த இந்திரியங்கள் மூலமாக பெறுகிற புற இன்பங்கள் எல்லாம் சிற்றின்பங்கள். இதை எவன் அடக்குகிறானோ அவன் பேரின்பமாகிய அந்த வீட்டின்பத்தை அனுபவிப்பான் என்று பாடல் முடிகிறது.
பொழிப்புரை. நாக்கு என்னும் இந்திரியம், அதாவது உறுப்பாகிய நாக்கில் நிற்கும் ரத தன்மாத்திரையை பற்றி நின்று சுவையாகிய புலனை நன்றாக அறியும். மூக்கு என்னும் இந்திரியம், அதாவது உறுப்பாகிய மூக்கில் நிற்கும் கந்த தன்மாத்திரையை பற்றி நின்று மனமாகிய விடயத்தை அறியும். இவ்வாறு சிவாகமங்கள் கூறும். இவ்விந்திரியங்களை புலன்களில் செல்லாதபடி அடக்கிய ஞான வீரரே பேரின்ப முக்தியை பெறுவார்கள்.
ஐயா, இந்த இடத்தை இன்னும் மறுபடியும் ஒரு இடம் சொல்றீங்களா? அது இவர் என்ன சொல்றார், நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? கொஞ்சம் குழப்பமாக
இல்லை. இந்த ஞானேந்திரியங்கள், நம்முடைய மெய்வாய் கண்மூக்கு செவியாகிய ஞானேந்திரியங்கள் இன்னொன்றை பற்றித்தான் அனுபவங்களை பெறுகிறது. கண்ணாகிய ஞானேந்திரியம் நேராக காட்சியை பெறாது. பூதங்களிலே ஒன்றை பற்றித்தான் காட்சியை பெறும். அப்போ கண் என்ற இந்திரியம் பூதங்களிலே என்ற அந்த பூதத்தை பற்றித்தான் காட்சியாகிய அனுபவத்தை பெறுகிறது. இதுதான் இங்கே அது இதை வைத்து நீங்க அஞ்சையும் பழக்கலாம். அது போல மூக்கென்கின்ற இந்திரியம் பூதங்களிலே நிலமாகிய பூதத்தை பற்றி நின்றுதான் வாசனை என்பதை உணரும். இதுதான் நான் நினைக்கிற விஷயம். பாட்டிலேயும் பூதங்கள் என்றே தான் போட்டிருக்குது. மூல நூலாசிரியர் பூதங்கள் என்றே போடுகிறார். இவர் என்ன சொல்கிறார் என்றால், என்பது பூத தன்மாத்திரை என்று பூதங்களுக்கு காரணமான தன்மாத்திரையை பற்றி நின்றுதான் செய்யும் என்றார். அது அவ்வளவு பொருத்தமில்லை போல எனக்கு படுகிறது என்று
விளக்கம். முந்திய செய்யுளில் போலவே இங்கும் பூதங்களாகிய நீர், பூ அதாவது நிலம் என்பன தன்மாத்திரைகளை குறிப்பன என கொள்ளல் வேண்டும். நாக்கு மூக்கு ஆகிய இந்திரியங்கள் புறத்தே காணப்படும் நாக்கு மூக்கு ஆகிய உறுப்புகளில் நிற்கும் ரதம் கந்தம் ஆகிய தன்மாத்திரைகளை இடமாக கொண்டு நின்று தம் காரியத்தை செய்யும் என்பது கூறப்பட்டது. வென்றார் சென்றார் இன்ப வீடு. ஞானேந்திரியங்கள் ஐந்தும் தத்தம் புலன்களை அறியும் முறையினை மேற்போந்த இரண்டு செய்யுட்களில் வகுத்து காட்டிய ஆசிரியர் அவ்விந்திரியங்களை வென்றார் எய்தும் பயனையும் உடன் சேர்த்து கூறினார். இந்திரியங்களை வெல்லுதல் என்றால் அவற்றை கெடுத்தல் என்பது பொருளன்று. சமணரும் சாக்கியரும் புலன்களை கவர்கின்ற ஐம்பொறிகளையும் அழிப்பதே அவற்றை வெல்லுதல் என்பர். சைவ சமயத்திற்கு அகுது உடன்பாடன்று. ஐம்பொறிகளை கெடுத்தொடித்தால் உயிர் யாதொன்றையும் அறிய மாட்டாது, அறிவற்ற சடம் போல ஆகிவிடும். ஆதலால் அவற்றை கெடுத்திடாது செயற்பட வைத்தே அவற்றால் கவரப்படும் புலன்களில் பற்றிந்து இருத்தலே அவற்றை வெல்லுதலாகும். ஐம்பொறிகள் நம்மை கெடுக்கவில்லை. ஐம்பொறிகளின் வழி ஐம்புலன்களின் மேல் செல்லுகின்ற ஆசையே நம்மை கெடுக்கின்றது. அவ்வாசையை ஆறா இயற்கை அவா என்றார் திருவள்ளுவர். ஆறாமையாவது நிரம்பாமை. ஐம்புலன்களுக்கு சார்பாயுள்ள பொருள்களை எவ்வளவுதான் பெற்றாலும் எத்தனை காலம் அனுபவித்தாலும் அவற்றின் மீதுள்ள ஆசை நிரம்புவதே இல்லை. அது பற்றியே ஆறா இயற்கை எனப்பட்டது. உலகம் நிலையற்றது என்பதை கூறும் நூல்களை பலகால் படித்திருக்கிறோம். அவற்றின் பொருளை பலர் விளக்கி பேசியதையும் கேட்டிருக்கிறோம். இவ்வாறு உலகம் காணல் நீர் போன்றது என்பதை கல்வியினாலும் கேள்வியினாலும் உணர்ந்தாலும் அவையெல்லாம் இந்திரியங்களை அடக்குவதற்கு துணை செய்யா. நிலையாமையை எவ்வளவுதான் உணர்ந்திருந்தாலும் நம் மனம் நிலையில்லாத ஐம்புலப் பொருள்களின் மேல் அவா கொண்டு அவற்றை நோக்கியே முடிவின்றி ஓடுகிறது. அவ்வாறு ஓடுகின்ற மனத்தை அடக்குதலே இந்திரிய அடக்கத்திற்கு நேர் வழியாகும். ஓடுகின்ற மனத்தை அடக்குமாறு அடக்கும் ஆறு எவ்வாறு? மதம் கொண்டு செல்கின்ற யானையை ஒரு தறியில் கட்டிவிடுதல் போல ஐம்புலப் பொருள்களை விரும்பி செல்கின்ற மனத்தை அச்செலவில் அச்செலவின் நின்றும் மீட்டு சிவபெருமானது உருவத் திருமேனியிலே படிந்து நிற்குமாறு சிவ வழிபாட்டில் ஈடுபடுத்த வேண்டும். இறைவனை உள்ளன்போடு வழிபாடு செய்துவரின் ஐம்புலன்களை நாடி ஓடுகின்ற மனம் மெல்ல மெல்ல அதனை விடுத்து அதனிடத்தே சென்று ஒடுங்கும். இந்திரியங்களும் பிற வழியில் செல்லாது. அப்புறம் ஒரு பாட்டு குறிக்கிறாருங்கய்யா, கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை, செவிகால் கேண்மின்களோ சிவன் எம் இறை செம்பவள எரிபோல் மேனி பிரான், திறம் எப்போதும் செவிகால் கேண்மின்களோ, வாயே வாழ்த்துக் கண்டாய் மதையானை உரிபோர்த்து பேய்வாழ் காட்டகத்தாடும் பிரான் தன்னை, வாயே வாழ்த்துக் கண்டாய் என்று அருளாசிரியர் அறிவுறுத்திய வழியில் செல்லும். எனவே இந்திரிய அடக்கம் என்பது உண்மையில் மன அடக்கமே ஆகும். மேற்கூறிய வகையில் இந்திரியங்களையும் மனத்தையும் அடக்கி அவற்றை ஞான நெறியில் செலுத்தியவர் பேரின்ப வீட்டை தலைப்படுவர் என்பது இச்செய்யுளில் கூறப்பட்டது. ஞானேந்திரியங்கள் அறியும் முறையை பின்வருமாறு அட்டவணைப்படுத்தி காட்டலாம் அப்படின்னு அட்டவணை போட்டுக்காருங்க.
இதுல ஒரு சில செய்திகளை சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். புலன்களை ஒடுக்குதல், புயலி உருவசை நாற்றம் என்ற புலன்கள் நம்மை உலக வயப்படுத்துகின்றன. அதை ஒடுக்குகிறது என்பது அழிப்பதில்லை என்பதை இவர் நூலாசிரியர் விளக்கம் செய்கிறார். அழிக்கிறதாக இருந்தால் ஞானேந்திரியங்களுடைய பயன்பாடு உயிருக்கு இல்லாமல் போய்விடும். சுயொலி உருவசை நாற்றம் என்ற ஐந்தையும் நாம் அழித்து விட்டோமானால் பிறகு ஞானேந்திரியம் இருந்து யோசனம் இல்லை. ஞானேந்திரியம் தன் வந்ததே சுயொலி உருவசை நாற்றம் என்ற புலன்களை உள்வாங்குவதற்குத்தான். அப்படியானால் அதை ஒடுக்குவது என்ற பெயரிலே அதை அழிப்பது என்று சொல்லிவிட்டோமானால் அது சரியாகுமா என்று அவர் ஆராய்ந்து சரியான பதில் சொல்கிறார். அது அழிப்பதில்லை என்று. அதற்கு அவர் அழிப்பதில்லை என்றால் அதை பின்னே எப்படி என்ன செய்வது என்றால் அதை அழிக்கவும் கூடாது, அது நேரத்திலே இருந்து அதனுடைய ஆட்சியிலிருந்து விடுபடவும் வேணும் என்றால் அதற்கு அவர் சொல்லுகிற வழி, உலாசிரியர் சொல்லுகிற உரையாசிரியர் சொல்லுகிற வழி, இறைவனுடைய உருவத்திருமேனியை பற்றி கொண்டோமானால் பார்வையை அவன் மேல் செலுத்த திருவாசகம் என்று நினைக்கிறேன். கண்பால் கான் கண்கால் கான்மீன்களோ கதிகால் கண்மீன்களோ என்று பாட திருவாசகமோ தேவகரமாக தெரியாது, போட்டிருக்கோ தெரியவில்லை. அது திருமுறைகளிலே ஒரு பாடல், அது உறுதியாக தெரியும். அப்போ கண்ணை இறைவனை பார்த்து அதில் ஈடுபடுவது, அவனுடைய ஐம்புலனையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ளே செலுத்தி இந்த புலனிலிருந்து விடுபடுவதுதான் ஒடுக்குதல் என்கிறார். இது பற்றி எனக்கு ஒரு தனி அபிப்பிராயம் இருக்கிறது. நான் இடக்கடை என்னுடைய விடுகை விடுவேன், அதையெல்லாம் முழுசா ஏற்க தேவையில்லை, நீங்கள் கேட்கலாம். என்ன வந்து கேட்டால், இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்று கேட்டால், இறைவன் என்ன சொல்லுகிறான் என்றால், இவற்றிலிருந்து நாம் விடுபட வேணுமானால் விடுபடுவதையும் இதற்குள்ளேயே இறைவன் பெற்றிருப்பான். பெற்றுவதை மட்டும் இறைவன் வைத்திருந்தால் இறைவன் நமக்கு துரோகம் செய்கிறான் என்று அர்த்தம். இந்திரியங்களை தந்து இந்திரியங்களாக புலன்களை பெற்ற வைத்து அதனாலே உலகத்திலே மயங்கி செய்தால் அதை ஏன் இறைவன் அப்படி செய்ய வேண்டும்? அப்படியானால் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியையும் சொல்ல வேண்டும். நானாக முயற்சித்து இறைவனை பார்த்து உருவத்திருமணியை பார்த்து விடுபட முடியுமா இருந்தால் அது ரொம்ப சிரமமான காரியம், என்னாலே அது முடியாதபடியால் தானே புலன்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இதுக்கு நான் உங்களுக்கு திருக்குறள் வகுப்பிலையும் சொல்லி இருக்கிறேன், புலன்களை அனுபவிக்க 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 புலன்களை நீக்க தேவையில்லை, சரியான முறையிலே அனுபவிக்க வேண்டும். இது ஒரு நுட்பமான விஷயம். சரியான முறையிலே அனுபவித்தலாவது தோய்ந்து அனுபவித்தல். நாங்கள் ஒன்றையும் தோய்ந்து அனுபவிப்பது இல்லை. சாப்பிடுகிற பொழுது ஆபீஸுக்கு போறதை நினைக்கிறோம், ஆபீஸ்ல போயிருந்து சாப்பிடுறதை நினைக்கிறோம். வீட்டிலே பேசுகிற பொழுது டிவி பார்க்கிறோம், டிவி பார்க்கிற பொழுது தொலைபேசியிலே பேசுகிறோம். ஒன்றிலும் முழுக்க அனுபவம் பெறுவதில்லை, அதிலேயே தோய்ந்து அனுபவம் என்று ஒன்று இருக்கிறது. அப்படி தோய்ந்து அனுபவம் பெற்றோமானால் அது போதும் என்ற நிலையை தரும். தசரதன் ராமனுக்கு தனக்கு ஆட்சி வேணாம் என்று முடிவு செய்கிற பொழுது அவன் சொன்ன செய்தி இதுதான். தன்னுடைய அறிஞர் சபையை கூட்டி வஸ்கர் போன்றவர்களுக்கு சொல்லுகிறான், தொடர்ந்து நான் இந்த எச்சிலை உண்பனோ என்கிறான். உங்களுக்கு வகுப்புலையும் சொல்லியிருப்பேன், எச்சிலை உண்பனோ என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், தின்றதையே தின்னுகிறேனே. இப்போ நாங்கள் எச்சில் சாப்பாடு என்றால் என்ன சொல்கிறோம், ஒருவர் சாப்பிட்டு மிச்சம் விட்டதே எச்சில் சாப்பாடு என்கிறோம். நாங்கள் அன்றாடம் எச்சில் சாப்பாடுகள் தான் சாப்பிடுவோம். நேற்று சாப்பிட்ட சோறை தான் இன்றைக்கும் சாப்பிடுகிறோம். அப்போ அது எத்தனை சாப்பாடு தானே, நேற்று பார்த்த அதே படத்தை இன்றைக்கும் பார்க்கிறோம், நேற்று பார்த்த அதே வாசனையை அதே பார்க்கிறோம், நேற்று பார்த்த அதே மனைவியை இன்றைக்கும் அனுபவிக்கிறோம், எல்லாம் எச்சில் தான். அதனாலே தசரதன் சொல்கிறான், இந்த எச்சிலை நான் எத்தனை நாளைக்கு, அவனுக்கு இந்த ஞானம் வந்த உடனே எச்சிலை நான் எத்தனை நாளைக்கு உண்பது, அதனாலே நான் இதிலிருந்து விடுபட போகிறேன் என்று பேசுகிறான். ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், ஞானேந்திரியங்களாலே காணுகிற அனுபவங்களே அதுல இருந்து நம்மை விடுவிக்கும். அது எப்படி விடுவிக்கும் என்பதற்கு நான் சொல்லுகிற பதில், இப்போ உங்களிலே இந்த நீங்கள் எல்லாரும் இந்த என்ன இந்த நாங்கள் படித்த பாடங்களை சுருக்கி சொன்னீர்கள். இந்த சுருக்கத்திலே எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லவில்லை, ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி சொன்னீர்கள். ஏன் படித்தது எல்லாரும் ஒன்றாக தானே படித்தோம், ஏன் எல்லாரும் ஆளுக்கு ஒரு விதமாக சொல்லுகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி வரும். என்னவென்றால், உங்களுடைய விளக்கத்திற்கு ஏற்ப சுருக்கம் தெளிவாக அமையும். இதை புரிந்து கொள்ளும், எந்த ஒரு விஷயத்தையும் எவ்வளவுக்கு எவ்வளவு விளங்குகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கமான செய்தி நமக்குள்ளே படிந்து கொண்டிருக்கும். அதிகம் சொல்லுகிறோம் என்றால் விளங்கினது போதாது என்று அர்த்தம். அதனாலேதான் திருவள்ளுவர் இவ்வளவு பெரிய விஷயத்தை 1.25 வரையிலே சொல்லிவிட்டு போனார். அது அப்ப அதுல என்னவென்றால், அவ்வளவு தூரம் அதற்குள்ளே நுட்பமாக அதை விளங்கினார் என்று அர்த்தம். இப்பொழுது கண்ணாலே நாங்கள் இறைவனை பார்க்க முடியவில்லை என்றால் எங்களுடைய கண் கூர்மை பெறவில்லை, காதாலே இறைவனுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை என்றால் காது கூர்மை பெறவில்லை. என்ன இந்த உலகளவை நீங்கள் படிக்கிறீர்கள், காதுக்கு கேட்கிற சக்தி எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையில தான் நிற்கிறது என்று இந்த விஞ்ஞானத்தார் சொல்லுகிறார். அது கூர்மை பெற இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கேட்க தொடங்கும். அது போலத்தான் ஐம்புலனுக்கும் அது பொருத்தம். அதனாலேதான் என்ன செய்கிறார்கள் என்றால், புலன்களை வெறுக்காதே அனுபவிக்கிற பொழுது முற்றாக அனுபவித்து கூர்மை பெற செய்தால் ஒரு நல்ல டேஸ்ட் தெரிஞ்சால் தாழ்ந்த டேஸ்டுக்கு ஒருவனுடைய உள்ளம் போகாது. அது இளங்கோவுக்கும் செந்திலுக்கும் நல்லாக தெரியும். குறிப்பிட்ட கண்டையில் இந்த வடை இருக்கிறது என்றால் அந்த வடையை நல்ல வடை என்று சாப்பிட்டு பழகினோம், வேற வடை தின்ன மாட்டான். ஏனென்றால் இந்த ருசி எனக்கு இதுதான் பெஸ்ட் என்று கண்டுவிட்டோமானால் அதுக்கு கீழே இறங்க மாட்டேன். அது ஒரு இயல்பல்லவா, ருசி காண அதுக்கு கீழே இறங்க மனம் வராது. அதுபோல புலன்களும் கூர்மை பெற்று நுட்பமான ருசியை சந்திக்கிற பொழுது, நான் முந்தி உங்களுக்கு வகுப்பிலே சொன்னதேதான், சாப்பாட்டிலே உண்மையிலே நிறைய எண்ணெய் நெய் எல்லாம் விட்ட சாப்பாடு தான் ருசியான சாப்பாடா இருக்க வேண்டும். பச்சனையிலே வைத்த ரசத்துக்கு ரசம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ரசம் என்றால் சுவை என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் அதனுடைய சுவை தெரிய ஒரு நாக்கு வேணும். எந்த நாக்கு? கூர்மைப்பட்ட நாக்குக்கு தான் ரசத்தினுடைய சுவை தெரியும். அப்படி அந்த சுவை இன்னும் கூர்மைப்பட இந்த ஐம்புலன்களுமே இறைவனை அனுபவிக்கும். நேரா நீயா சிவருமான பாரிஜுவருமானது சொல்றது சுகமே தவிர நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. இப்ப இவர் சொல்றாரே உருவத்திருமேனியை பற்றினோம் என்றால் ஆயுள் காலம் முழுவதும் தான் உருவத்திருமேனியை பெற்றுகிறோம், நிக்கதில்லையே மனம். ஏனென்றால் நாங்கள் சும்மா பார்க்கிறோமே தவிர அதனுடைய சுவை தெரிந்து பார்க்கவில்லை. கூர்மைப்பட்டு ஐம்புலனாலும் இறை சுவை அனுபவிக்க முடியும் என்றால் அதற்கு பிறகு புலன்கள் இந்த உலக சுவைக்குள்ளே இறங்காது. அதனாலேதான் திருமூலர் சொன்னார், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு என்ன, அது என்ன பாட்டு, உள்ளம் பெருங்கோயில்
ஊனுடம்பு ஆலயம்
வள்ளல் விரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கு. கள்ளப்புலன்கள் இருளை தருபவை அல்ல, ஒளியை தரக்கூடியவை. நாங்கள் இருளுக்காக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், அதை கூர்மைப்படுத்தி விட்டீர்களானால் அதுவே ஒளிவிளக்காக மாறி இறைவனை ஐம்புலனுக்கும் காட்டும். ஐம்புலன்ல இருக்கக்கூடிய கள்ள, அதுக்கு பாருங்க அவர்கள் கேட்டு நம்ம பாட்டையும் தமிழையும் வச்சு இவர்கள் பண்ற பாடு கள்ளப்புலன் என்றுதான் சொல்லுகிறார். மயக்கத்தக்க சக்தி உள்ளவை தான் அவை, ஆனால் அதையே நீ கூர்மைப்படுத்தி கொண்டு போனால் அதுவே உனக்கு தெளிவை காட்ட வந்துவிடும். கள்ளப்புலனைந்து என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் காளாமணி விளக்கு என்கிறார். ஆகவே இந்த புலன்கள்ல இருந்து விடுபடுவது எப்படி என்றால், புலன்களை சரியாக அனுபவித்து, நீங்கள் இந்த ஆங்கிலம் என்று சொல்கிறீர்களே, நாங்கள் பிழையான சுவைகளிலே தான் புலன்களை செலுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா புலன்களையும் பிழையான சுவையிலே தான் செலுத்துகிறோம். இப்பொழுது பிழையான சுவைக்கு தான் உலகத்திலே மதிப்பு. மிக மெல்லிய இசையாக இருந்ததே ரசிக்கவில்லை, போட்டு ட்ராம்ஸ் எல்லாம் அடிச்சோன்னே எல்லாருக்கும் பிடிக்குது அந்த பாட்டு, கட்டாயமா அந்த பாட்டு வெற்றி பெறுகிறது. என்னவென்று கேட்டால், பிள்ளையான சுவையிலே எங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கிறது. அப்படி இல்லாமல் எடுத்து 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 கூர்மையாக்கி கொண்டு போனால் கடைசியாக இருக்க வேண்டிய சுவை இறைச்சுவையாகத்தானே இருக்கும். அதையே புலன்களாலே காணலாம். ஆகவே புலன்களிலே இருந்து விடுபடுதலாவது புலன்களை நேர்மையாக அதை அனுபவித்தல். அனுபவிக்க அனுபவிக்க அதை அனுபவிக்கும் திறன் கூடி அதனாலே நாம் இறை தரிசனங்களை ஐம்புலனாலும் பெறலாம் என்பது என்னுடைய கருத்து. இது பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். இன்றைக்கு இந்த அளவிலே வகுப்பை நிறுத்தலாம். நீங்கள் ஏதாவது பேசுகிறீர்கள்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.